கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி.
15 அத்தியாயம். சுமதியின் நெஞ்சம். சங்கர தேவனுக்கு பழையாறையில் இருப்பை கொள்ளவில்லை. பழையாறையில் ஒவ்வொரு பகுதியாக போய் பார்த்து அங்கிருப்பவர்களோடு உரையாடினார். ஒரு காலத்தில் சிறந்த போர் வீரர்களாயிருந்த குடும்பங்கள் இன்று தக்க ஆதரவு இல்லாமல் வேறு தொழில்களில் ஈடுபட்டிருந்தனர். தன் புலனாய் செழிப்பை அள்ளி வீசும் பொன்னி நதிக்கரையில் உள்ள அந்த ஊரில் உள்ளவர்கள் வறுமையால் வாடினர். பலர் வேற்றூருக்கு போய்விட்டனர். வாள்வீச்சு பயிற்சியும் வேல் எறிதல் பயிற்சியும் நடைபெற்றுக் கொண்டிருந்த பகுதிகள் வெறிச்சோடி கிடந்தன. விசாலமான அந்த இடத்து முற்றங்களில் சிறு புல்லும் பூண்டும் முளைத்திருந்தன. அணில்கள் குடுகுடுவென இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்தன. வேப்ப மரத்து கிளை ஒன்றும் அடுத்த தோட்டத்தினின்று தாழ்ந்து கவிழ்ந்திருந்தது. அதன் பழங்களை காக்கை விரும்பி உண்டு கொட்டைகளை தன் கால்களால் எடுப்பதும் வீசிட்டு ஓடுவதுமாக அந்த இடத்து அமைதியை மாற்றிக் கொண்டிருந்தது. சங்கரதேவனுக்கு அந்த இடங்களை காணும் போது வருத்தமாகத்தான் இருந்தது. யானையும் குதிரையும் கட்டப்பட்டிருக்கும் அந்த இடங்களில் அவை எவற்றையும் காணோம்? எல்லாம் தஞ்சைக்கு சென்று விட்டதால் நந்திபுரம் எனப்படும் பழையாறை தன் முதன்மையை இழந்துவிட்டது. ஓரிரு குடும்பத்தவரை சந்தித்து சங்கரதேவன் உரையாடினார். அவர்கள் பேசுவதை கேட்க அவனுக்கு சங்கடமாக இருந்தது. செவிகளையும் மூடிக்கொள்ள தோன்றியது. ஆத்திரமும் உருவாகியது. அவர்களுக்கு பழுவேட்டரையரை கண்டால் பிடிக்கவில்லை என்பது அவர்கள் பேச்சிலிருந்தே தெரிந்தது. சங்கரதேவனின் உற்சாகம் குறைந்தது. வேளக்கார படையினரின் தலைவரான பழுவேட்டரையரை பற்றி குறைவாக அவர்கள் பேசுவதை கேட்டு அவன் கரங்கள் துடித்தன. கூறுபவர்கள் நாவை ஒட்ட நறுக்க வேண்டும் என்ற ஆத்திரம் எழுந்தது. ஆனால் வந்திருக்கும் இடத்தில் வீண் வம்பை விலைக்கு வாங்க அவன் விரும்பவில்லை. அவன் கவனம் எல்லாம் வல்லவரையரை சந்திக்க வேண்டும் என்பதில் திரும்பியிருந்தது. 2 நாட்களாக முயன்றும் வல்லவரையரை சந்திக்க இயலவில்லை. வல்லவரையரை மட்டுமா, சுமதியை கூட அவனால் காண இயலவில்லை. அன்று கோபமாக சென்றவளை மீண்டும் சந்தித்து சமாதானப்படுத்த வேண்டும் என்று விரும்பினான். சுமதியை மீண்டும் சந்திக்க வேண்டும் என்ற துடிப்பும் அவனிடம் எழுந்தது. இதற்கு முன்பு அப்படிப்பட்ட ஆர்வம் உள்ளத்தில் எழுந்தது இல்லையே. இதற்கு முன்பு அவன் உடலில் அப்படிப்பட்ட பரபரப்பு எழுந்தது இல்லையே. இதற்கு முன்பு நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தவனுக்கு இரவில் உறக்கம் சரியாக வருவதில்லையே. ஏன் இப்படி? புரியவில்லைதான். அவனுக்கு மட்டும்தான் அப்படி, சுமதிக்கும் அதே நிலைதான். எங்கிருந்தோ திடீர் என வந்தவனிடம், முன்பின் தெரியாதவனிடம் அவள் ஏன் அப்படி உள்ளத்தை பறிகொடுத்து விட்டாள்? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே என்று ஒருமுறை கூறிக்கொண்டாள் சுமதி. தன்னை தானே ஏமாற்றிக் கொள்ள ஒரு கணம் முயன்றாள். மனமே மனத்திடம் பொய் சொல்ல பார்த்தது. அடி கள்ளி, நீ கோபமாக பேசிவிட்டு வந்தாய், பிறகு ஏன் நீ அப்படி வேதனைப்பட்டாய் என்று மனத்தின் மனம் கேட்டது. இல்லையே, எனக்கு என்ன வேதனை? மழுவ முயன்றது மேல் மனம். என்னிடமே மறைக்க பார்க்கின்றாயா, அது முடியுமா என்றது மனம். மறைக்க பார்க்கின்றேனா? இல்லையே, நான் விழித்த விழியில் கடும் பார்வையில் அவர் நடுங்கிவிட்டா தெரியுமா? வேறொருவராக இருந்தால் அப்போது நடந்திருப்பதே வேறு என்றது மற்றொரு மனம். ஆஹா, இதிலேயே உன் மழுப்பல் புறப்படுகிறதே. அவர் மட்டும் ஏன் வேறொருவராக உனக்கு படவில்லை? அவரை முதன் முதலில் சந்தித்த உடனேயே உன் விழி எனக்கு சொல்லி அனுப்பிவிட்டதை செய்தியை அதுதான் போகட்டும். உன்னை அவர் கேட்டாரே, உன் வாழ்க்கையில் காதல் அனுபவம் ஏதும் நேர்ந்திருக்கிறதா என்று? அதை நினைத்து நீ இன்ப உணர்வு அடையவில்லையா? ஏன் பேச மாட்டேன் என்கின்றாய்? இளைய பிராட்டியோடு இருக்கவும் அன்று நீ முன்வராமல் தனிமையை நாடினாய். அவரது தோற்றத்தை கற்பனை செய்து கொண்டாய். அவரது சொற்களை நீ ஒரு தடவை சொல்லி பார்த்து கொண்டாய். அப்போது எல்லாம் நான் மிக மிக உதவினேனே. பெருமூச்சு விட்டு உன் தாபத்தை வெளிப்படுத்த முயன்றாய். மறந்து விட்டாயா அல்லது மறைக்க பார்க்கின்றாயா? உள்மனம் அழுத்தம் திருத்தமாக கேட்டது வெளிமனத்தை. மேலுக்காக ஒரு செயலை வெறுப்பதாகவோ ஆதரிப்பதாகவோ எண்ணினாலும் ஒவ்வொருவருடைய கள்ள மனம் எனும் இதயத்தின் இதயம் மட்டும் பொய் சொல்லாது. சுமதிக்கு காதல் அனுபவம் புதியது. அப்படி ஒன்றும் தனக்கு ஏற்படவில்லை என்று அவள் நினைக்க முயன்றாள். ஆனால் கள்ள மனம் அவளை சும்மா விடவில்லை. அன்று தென்றலையும் நிலாக்கதிரையும் எங்கோ எழும் இனிய நாதத்தையும் தூங்க முடியவில்லை. வீட்டிற்கும் போகவில்லை. மாளிகையிலேயே படுத்திருந்தாள். சாளரங்கள் வழியே நிலாக்கற்றைகள் ஓடி ஓடி வந்து அவள் துயிலை கலைத்தன. அதனால் அதிகாலையில் சோர்வுற்ற கண்கள் உறக்கத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டன. எல்லோரும் விழித்தெழுந்து நடமாடும் ஓசையும் இளைய பிராட்டியார் பேசும் குரலும் கேட்டு அவள் திடுக்கிட்டு எழுந்தாள். அவ்வளவு நேரம் அவள் உறங்கியதே இல்லை. இளைய பிராட்டியை நோக்க அவளுக்கு வெட்கமாகவும் இருந்தது. இளவரசி வானத்தியும் அங்கிருந்தார்கள். நீராடி புத்தாடை அணிந்து எங்கோ புறப்பட ஆயத்தமாகிவிட்டார்கள். ஆஹா, தஞ்சை கல்லவா புறப்படுகின்றார்கள்? நாம் இன்னும் புறப்பட ஆயத்தம் செய்யவில்லையே என்று எண்ணிய போது இளைய பிராட்டி அவளை அழைத்து, சுமதி, ஏன் உன் கண்கள் கலங்கி இருக்கின்றன? இரவு தூங்கவில்லையா என்று கேட்டாள். ஆஹா, அந்த குரலில் தான் எத்தகைய பரிவு இருந்தது! சுமதிக்கு வெட்கம் சூழ்ந்தது. தூங்காமல் ஏதோ நினைவாக இருந்ததை பிராட்டியார் அறிந்திருப்பாரோ? நாணமும் பரபரப்பும் சூழ நின்ற சுமதியை நோக்கி, சுமதி, நாங்கள் குழந்தைக்கு செல்கின்றோம், திரும்பி வர மாலையாகி விடலாம், நீ இங்கேயே இரு என்றாள். சுமதியின் நெஞ்சு ஏனோ விம்மி தணிந்தது. தஞ்சைக்கு சென்று விட்டால் அவரை எப்படி பார்ப்பது என்ற வேதனை அவள் அறியாமலேயே ஏற்பட்டிருந்தது. இன்று வீட்டிற்கு போகலாம் என்று களிப்பு ஏற்படவே ஒரு கணத்தில் நாணம் மறைந்தது. நாணம் கலந்த நகைமுகமாகியது. அந்த நினைவோடு வந்த இடத்திலே தன் வீட்டு வாயில் திண்ணையில் சங்கரதேவன் உட்கார்ந்திருப்பதை கண்டவுடன் அவள் பரபரப்படைந்தாள். வெட்கம் சூழ்ந்தாலும் அதை வெளிக்கு புலப்படுத்தாமல், ஆர்வம் எழுந்தாலும் அதை அடக்கி வைத்துக் கொண்டு, முகத்தை வெடுக்கென்று வேறுபுறம் திருப்பிக் கொண்டு உள்ளே நுழைய முயன்றாள். திண்ணையில் அமர்ந்திருந்த சங்கரதேவன் துள்ளி எழுந்து அவள் முன் வந்து சட்டென அவள் வளைக்கரத்தை பிடித்து, சுமதி, நான் தவறாக பேசியதற்காக கோபமா என்றார். சுமதி உண்மையில் திடுக்கிட்டாள். அவன் தன்னை இப்படி திடீரென்று தொட்டு விடுவான் என்று எதிர்பார்க்கவில்லை. அவள் தன் கரங்களை சட்டென உதறி இழுத்து கொண்டாள். அவன் உடல் சிலிர்த்தது. ஒரு கணம் பாதம் முதல் கேசம் வரை குருதி குதித்து பாய்ந்தது போன்று உணர்ந்தாள். கருமை நிற அவள் முகமும் வெட்கத்தால் சிவந்தது. நாணத்தாலும் ஆடவன் ஒருவனின் மெய் தீண்டிய உணர்வினாலும் அவள் துடித்தாள். துடிப்பும் நாணமும் கோபமும் உருவெடுத்தன. கோபம் கண்ணீரை வரவழைத்தது. விழி நீர் மழைக்கால ஏரி போல் கண்களில் தழும்ப அவள் அவனை ஒரு கணம் ஏறிட்டு பார்த்தாள். மெய்யான கோபம் வரவில்லை, ஆனால் கோபப்படாமலும் இருக்க இயலவில்லை. சங்கரன் மீண்டும் திகைத்து நின்றான். சுமதி வீட்டின் உள்ளே நுழைய முற்பட்டதும் அவளது தாய் மாணிக்கம் எதிர்பட்டாள். தன் மகள் மாளிகையில் நலமாக இருப்பாள் என்ற தைரியம் அவளுக்கு இருந்தாலும், ஒரு நாள் தன் மகளை காணவில்லை என்றால் அவளுக்கு வீட்டில் இருப்பு கொள்ளாது. தான் பூக்கொடையை எடுத்து கொண்டாவது மாளிகைக்கு போய் வருவாள், இல்லை என்றால் தன் கணவரை வற்புறுத்த வேண்டியதே இல்லை. மாளிகைக்கு போய் என்று வாய் திறக்க வேண்டியதுதான். கார்மேகன் உடனே நிறைவேற்றி விடுவான்.
சுமதி, நீ தஞ்சைக்கு போக போவதாக உன் அப்பா வந்து சொன்னாரே
என்று கேட்டாள் மாணிக்கம். தஞ்சைக்கு என்றவுடன் வெளியே நீற்றிருந்த சங்கரதேவன் முகத்தில் தெளிவு பிறந்தது. தொண்டையை கணித்துக் கொண்டான். மாணிக்கம் அவனை நோக்கி,
தம்பி, ஏன் வெளியே நிற்கிறாய், உள்ளே வாயேன், இவள்தான் என் மகள் சுமதி, நீ பார்த்ததில்லையா இவளை
என்றாள் மாணிக்கம். மகளை அணைத்துவாறு சங்கரதேவனும் சுமதியும் மௌனமாயினர். இருவருடைய கண்களும் ஒன்றுக்கொன்று கேலி செய்து நகைத்துக் கொண்டன. சுமதியின் கண்களில் குறும்பு கூத்தாடியது. உதட்டை கடித்துக் கொண்டு,
விடுமா, யாரோ ஆண் பிள்ளை எதிரே என்னை குழந்தை போல அணைத்துக் கொண்டு,
வர வர ஆண் பிள்ளைகளுக்கு தன் மரியாதை மானம் எல்லாம் குறைந்து கொண்டே வருகின்றது என்றால் என்னையும் அப்படியே ஆகிவிட சொல்கின்றாயா என்று தாயின் பிடியிலிருந்து விடுபடுபவள் போல் நடித்துக் கொண்டாள். மாணிக்கம் சிரித்துக் கொண்டே,
இந்த பிள்ளை வேற்று மனுஷன் இல்லையடி, நம் சொந்தக்காரன் போல் பெரிய வீரனாகும். போர்க்களத்திலிருந்து நேரே நம் வீட்டிற்கு வந்திருக்கிறான். அத்துடன் வேளக்கார படையை சேர்ந்தவன். திடீரென ஆண் பிள்ளைகளை குறை சொல்கின்றாயே, ஏன், உன் அப்பா அரண்மனையில் ஒரு மாதிரியாக நடந்து கொண்டாரோ என்றாள்.
சங்கரதேவன் சுமதியை நோக்கி தலையை ஆட்டினான். பிறகு, அம்மா, அம்மா கோதையை போல் வளர்க்காதீர்கள், அவள் மனிதருக்காக பிறக்காமல் கண்ணனுக்காக பிறந்தவளாயிற்று என்று குறும்பு சிரிப்போடு கூறினார். சுமதியின் முகம் மீண்டும் சிவந்தது. முகத்தை எட்டு கோணலாக்கி கொண்டு சங்கரதேவனை நோக்கி முறைத்து பார்த்தாள். சங்கரதேவனுடைய குறும்புக்கும் குறைவில்லை. அவனும் சிறு பிள்ளை போல் அழகு காட்டினான். அவனுக்கும் சிரிப்பு வந்துவிட்டது. சுமதியும் வெண்முத்தினை போன்று பல்லினை காட்டினாள். மாணிக்கம் அவற்றை கண்டுவிட்டாள். மகளின் மனம் தாய்க்கு புரிந்து கொள்ள எவ்வளவு நேரமாகும்? மாணிக்கம் சுமதியின் உள்ளத்தை அறிந்து கொண்டாள். சங்கரதேவனும் சுமதியும் ஒருவரை ஒருவர் கண்களால் பலமுறை பார்த்து கொண்டனர். சுமதியின் உள்ளத்தில் கோபம் ஓரளவு தணிந்திருந்தது. சங்கரதேவன் தொட்ட இடத்தை ஒரு முறை தடவி பார்த்து கொண்டால் அவன் முரட்டுக்கரம் கூட அவளுக்கு இவ்வளவு மென்மையாகப்பட்டது. மாணிக்கம் வீட்டு வேலைகளை பார்ப்பதற்காக போன பிறகு சுமதியும் சங்கரதேவனும் சற்று நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தனர். சங்கரதேவன் ஏதாவது பேசக்கூடாதா என்று சுமதிக்கு தோன்றியது. தான் ஏது பேசினாலும் அவள் கோபிக்கின்றாளே என்ற எண்ணத்தில் சங்கரதேவன் மௌனமாயிருந்தான். பேசாமல் இருந்தானே அன்றி அவனது விழிகள் அவளது எழிலை அங்கமங்கமாக பருகி கொண்டிருந்தன. உலகில் அழகை அனுபவிக்க இவ்வளவு வாய்ப்பிருந்தும் இவ்வளவு காலத்தை பயன்படுத்தாமல் விட்டு விட்டோமே என்று எண்ணி பெருமூச்சு விட்டான். இன்னும் எவ்வளவு நேரம் அவள் அழகை பார்த்து கொண்டு நந்திபுரத்தில் இருக்கப் போகின்றோமோ என்று எண்ணினான். அவனுக்கு பரபரப்பு ஏற்பட்டது. சுமதியோடு பேச வேண்டியது ஏராளமாக இருப்பதாக தோன்றியது. ஏதோ முற்புறவியில் விட்ட குறையாக அவளிடம் பேச வேண்டியவை பல இருப்பதாக தோன்றியது. தொண்டையை கனைத்து கொண்டான். அவன்தான் முதலில் பேச வேண்டி நேர்ந்தது. தஞ்சைக்கு போக போவதாக கேள்விப்பட்டேன் என்றான் சங்கரதேவன்.
இல்லையே, நான் போவதாக இல்லை. தஞ்சைக்கு பழுவேட்டரையர் மகளும் மற்றொரு தோழியும் போய்விட்டார்கள். இளைய பிராட்டியாரும் இளவரசியும் குழந்தைக்கு சென்றிருக்கின்றார்கள்
என்றாள். வல்லவரையரும் போயிருக்கின்றாரா?
ஏன், எப்போதும் வல்லவரையர் இளைய பிராட்டியை பின்தொடர்வார் என்று எண்ணுகின்றீர்களோ? அவர் இங்குதான் இருக்கின்றார். அவரை இன்னும் சந்திக்காமல் என்ன செய்தீர்கள்?
சுமதி நல்ல கேள்வியை தான் கேட்டாள். சங்கரதேவனால் மறுமொழி ஏதும் பேசவில்லை.
அடடா, மகா துடுக்குக்காரியாக இருப்பாள் போலிருக்கிறது
என்று எண்ணினான் சங்கரதேவன். இவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை அப்போது வந்த கார்மேகன் கேட்டுவிட்டு விரைந்தோடி சென்று ரவிதாசனிடம் தெரிவித்ததும் ரவிதாசன் கார்மேகனையே மயங்க செய்து கட்டி போட்டு விட்டதையும் நாம் சென்ற அத்தியாயத்தில் அறிந்தோம். அன்று இரவு நடுநிசிக்கு மேல் கார்மேகன் தப்பி தள்ளாடி கொண்டு தப்பினோம் பிழைத்தோம் என்று வந்து சேர்ந்தான். வீட்டு திண்ணையில் ஒடுங்கி கிடந்துவிட்டு மறுநாள் காலையில் எழுந்து முக்காலிட்டு உட்கார்ந்து கொண்டான். தான் செய்த செயல்கள் யாவும் தவறு என்று அவனுக்கு தெரிந்துவிட்டதால் அவனது முதல் நாள் நிகழ்ச்சிகளை மறக்க முடியவில்லை. சுமதியிடம் எல்லாவற்றையும் கூறிவிட்டான். சுமதி பதபதைத்தாள். உடனே மாளிகைக்கு சென்று தெரிவிக்க விரைந்தாள். சங்கரதேவனும் இந்த சந்தர்ப்பத்தில் வல்லவரையரை கண்டு அறிமுகம் செய்து கொள்ளலாம் என்று மாளிகைக்கு சென்றார்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.